ஓம் சிவாய நமஹ. சைவம் டா டாட்டின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அதுல சொல்கிற போது சொன்னார், கையால் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான். நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வ செல்மருந்து மையா தடங்கண் மடந்தை மனவாளா. அங்க ஏற்றம் என்னன்னா, மைபூச பெற்ற விசாலமான கண்ணை உடையவனுடைய மனவாளன் எங்கெல்லாம் அந்த அம்மையை இணைத்து 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 அருள் சக்தியோடு காணுகிற காட்சியை இளமைய போதிலேயே பாட சொல்லி பாடுக, கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று விடுக வேண்டும் என்றெல்லாம் பயிற்சியிருந்தார்கள். அது இந்த காஞ்சன மாலை இளைய வயதிலேயே பெற்ற பேரது. முன்பிறப்பிலே விட்டவாசு என்று சொல்லக்கூடியவனுடைய தேவசாதி இனனாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மகளாக இந்த விட்டாவதி என்ற பெண் தோன்றினாள். அந்த கதையை அழுத்தியர் சொல்லுகிறார். ஏன் இந்த பேர் மலைத்துஜனுக்கு வந்ததுன்னா, அவருடைய அகமுடையாள் பெற்ற பெருவளம், அவள் பெற்ற அருள் செல்வம், அது இவனுக்கும் வந்து பொசிந்திருக்கிறது. அது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப சொன்னா, அந்த விச்சாவதி கேட்கிறாள், சிறுவயது பெண்ணாக இருக்கிற போது மகன் மகளுக்கு உபதேசம் பண்ணுகிறான், நல்ல உபதேசம். அம்மையனுடைய உமாதேவியனுடைய மகாமந்திரத்தை அவளுடைய காது விட சொல்கிறது. என்ன என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய், இந்த நல்ல சொற்களை சொல்லுகிற போது மெழுகு போல உருகுற நெஞ்சவன், அது உணர்வு வயப்பட்டதா இருக்கும். அந்த உணர்வு குறைந்து அறிவு சுய நோக்கிலே செல்லுகிற அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல வாழ்க்கை முறை வளர வேண்டுமானால் பெண்களுக்கிலே இந்த ஆன்மீக உணர்வுகள் தலைக்கும்படியான பழைய மரபுகளை கொஞ்சம் கொஞ்சமாவது ஏற்றுக்கொள்கிற பாங்கு வீடுகளிட வேண்டும். அங்க அந்த விட்டாவதிக்கு உமாதேவியனுடைய மகாமந்திரத்தை சொன்ன உடனே அப்பாவை பார்த்து கேட்டான், இந்த மந்திரத்தை எந்த ஸ்தானத்தில இருந்து எந்த இடத்துல இருந்து நான் உருவேற்றுவது. இப்போ திருவிளையாடு பணத்தை நான் வீட்டுல படிக்கலாம், ஒட்டாமர கடையில படிக்கலாம், பொழுதுபோக லைப்ரரியில கூட உட்கார்ந்து படிக்கலாம். இப்படிப்பட்ட நல்லவர்கள் முன்னிலையிலே திருவிளையாடு பணத்தை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு பேர் நினைக்க முடியுமா? எல்லாரும் திருவிளையாடு பணத்தின் தான் பேராசிரியர்கள் பெருமக்கள், நல்ல உலகில் அருளியல் அறிவு மட்டுமல்ல உயர்ந்த சிந்தனை தெளிவுடையவர்கள். உங்கள் முன்னிலையில் சொல்லுவது என்று சொன்னால், ஒரு வாய்த்தது இது ஒரு பிறவி மதிக்கின்ற மழக்கை இழந்து பொற்கிண்ணம் என்று கருதுகிற கருத்து உள்ளத்தில் இருக்கும். அதன் சூழல், அந்த சூழல் இருக்கிறதே, அந்த சூழலிலே எந்த சூழலிலே எந்த இடத்திலே இருந்து இந்த உருவை ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறேன் சொல்கிறேன். 64 சக்தி பீடங்கள், அதுல சிறந்த பீடம் மதுரை மீனாட்சி பீடம். அங்கே சென்று இந்த மனுவை நீ உருவேற்றுவாயினால் உயர்ந்த பயன் கிடைக்கும் என்று. உடனே அந்த குழந்தை, சின்ன பெண் குழந்தை, தகப்பனை பிரிந்து தாயை பிரிந்து உற்றார் உறவின் பிரிந்து எடுத்த கருமங்கள் எல்லாம் திடத்தோடு பின்பற்றினாலன்றி வெற்றி வராது. நிலைத்த புத்தி ஒருவருக்கு வேணும், பலருக்கு நிலைத்த புத்தி இருக்கிறது கிடையாது. இங்கொன்று அங்கொன்றாக தாவி கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளை விடாப்புடியாக அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிற வழியிலே இருக்கக்கூடிய நல்ல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மதுரைக்கு வந்தது. ஒற்றாமரையில நீராடித்து வந்த மாதம் தை மாதம். தை மாதத்துல அந்த நோன்பு தொடங்குது. ஓராண்டு எல்லாம் வைத்துக் கொண்டு, ஒரு தவம் என்றால் ஓராண்டு அல்லது ஒரு இரு 6 மாதம், 41 நாள் அல்லது 11 நாள், 3 நாள். இப்ப 3 மணி நேரம் கூட நம்மால விரதம் இருக்க முடியாது. இந்த அம்மா இந்த குழந்தை ஒரு ஆண்டு அளவிலே அந்த நோன்பை மேற்கொள்ளுவதாக கருதுகிறது. அந்த நோன்பினுடைய பயனாக எதை விரும்புகிறது? அருளிப்பாட்டை மட்டும்தான் விரும்பு, வேற ஒன்றும் விரும்பவில்லை. இந்த உருவேற்றி அந்த உருவினுடைய பயனாக அருள் பெற வேண்டும். அந்த அருள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லை. இதை நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். ஒன்றை எதிர்பார்த்து செய்கிற வழிபாடாக அமையாமல், ஒன்றையும் விரும்பாத உனக்கு அன்பு செய்த நெஞ்சோடு உன்னுடைய அருள் பெறுகிற வேட்கையோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பி செய்கிற அந்த நோன்பாக அமைகிற போது, அந்த நோன்பை மேற்கொள்ளுகிற போது தை மாசம், அங்க கொட்டாமரையில் நின்று ஆடி அந்த ஒரு மாதம் பகலிலே மட்டும் உணவு உண்டாள். அதுபோல மாசி மாசத்துல இரவில மட்டும், பங்குனி மாசத்துல உணவு யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார். இட்டமுடன் என்பதைக்கு யாரேனும் கொடுப்பார்களானால் உண்பு, இல்லை என்றால் உண்ண மாட்டேன் என்று பட்டினத்தார் சொல்வார். அந்த பாங்கு இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறார். முட்ட தொடர்ந்த முனிவர் சொல்கிற அந்த சொல்லை வாழ்வின் கடைப்பிடியாக வைத்துக் கொண்டு பங்குனி மாதத்தில் யாரேனும் விரும்பி வந்து உணவு கொடுத்தால் உண்டார். அதுக்கு அடுத்த திங்களிலே இறை முதலியவற்றை கந்தமூலம் என்று சொல்வார்கள், அதை சாப்பிட்டாள். பிறகு அடுத்தபடியாக எள் என்று சொல்லக்கூடிய எள்ளினுடைய பொடி என்ன பதி தீட்டுவிடும். அதற்கு பிறகு சாந்திராயன விரதம் என்று ஒன்று, இந்த வளர்ப்பதை இன்றைக்கு அம்மாவாசை என்று சொன்னா இன்றைக்கு வந்து சாப்பிடாம இருந்தது. நாளைக்கு ஒரு பிடி விரதம், இரண்டாம் நாள் திருதியை ரெண்டு பிடி, ரெண்டு கவளம், ரெண்டு கவளம்னா இவ்வளவு பெரிய கவளமா, 60 கிலோ லட்டு மாதிரி எல்லாம் இல்ல, ஒரே லட்டு 60 கிலோ லட்டு பெரிய லட்டா இருக்கும். ரெண்டு கவளம்னா பெருசா பகாசுரன் கவளம் மாதிரி இல்ல, அது ரெண்டு கவளம் தன்னுடைய கைப்பிடினாரே. இப்படி வளர்ப்புறையிலே 15 கவளம், பௌர்ணமியில இருந்து மறுபடியும் குறைந்து கொண்டே 15, 14, 15, இது சாந்திராயன விரதம் என்பது. இப்படி எல்லாம் இருந்து பாருங்க, ஒரு வேளை தான் சாப்பிடணும். இன்றைக்கு அமாவாசைன்னா கிடையாது, பௌர்ணமின்னா முழு நிறைவு. ஆக ரெண்டு நாளும் தவிர பாக்கி நாளிலே கூடுதலும் குறைவுமாக வருகிற கவளங்களை உண்டு இருந்தால், பிறகு வெறும் தண்ணீரை மட்டும் பருகின்றார். அப்புறம் அருகம்புள்ளினுடைய நுனியிலே இருக்கக்கூடிய பனி நீரை பருகி வாழ்ந்தால், அப்புறம் காற்றை மட்டும், பட்டினி முழு பட்டினியாக இருந்து காற்றை மட்டும். இப்படி 12 திங்களும் நோன்பு நோற்று, இந்த நோன்பின் இடைய பாடி பரவுகிற பணியும் செய்து வந்தார். ஏன்னா விசாரனுடைய மகள் தோளிலே வீணை இட்டுக் கொண்டு அந்த அருமையான வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிகாம் என்று மீனாட்சி பஞ்சரத்தினர் சொல்வார். வீணை வேணும் மிருதங்கங்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியவளாக இருக்கிறாராம். அது பின்ன அவருடைய அரசாட்சியில பார்க்க போகிறோம். பரஞ்சோதி முனிவர் மிக அழகாக சொல்லுகிறது, அந்த அம்மையினுடைய முன்னிலையை போய் நின்று அந்த குழந்தை அவளை மிகச்சிறந்த முறையிலே பாராட்டி பாடுகிறது, இசையோடு பாடுகிறது. அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த பாட்டினுடைய பயனாக, அந்த பாட்டினுடைய பயனாக அம்மை வருகிறது. அந்த பாட்டினுடைய உள்கருத்து எப்படி இருக்கு, 3 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு சொல்லுகிற கேளுங்க. வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு, வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு மாதர் அரசே. பெண்களுக்கெல்லாம் அரசியா இருக்கிறவளே, பெண்களுக்கு அரசியா வரப்போறா கூப்பிட்டா. மாதர் அரசே முத்து நகைமானே இமய மடமயிலே, மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும் தடந்தோழும் பாதமலர் சேப்புற மிதித்து விளையாட்டு அயரும் பரிசு என்ன. அங்க விளையாடினா அதை நினைக்கிற இந்த பெண்ணு, சின்ன பொண்ணு கதையில கேட்டிருக்கா, பார்வதியாக குழந்தையாக வந்து அந்த மேனையினுடைய மடியில மிதித்து ஏறி ஏறி அது சிவந்து போ, பாதம் சிவந்து போகும்படியாக அவளை அணைத்து அவளுடைய தோள்களை கட்டி பிடித்து விளையாடுகிற அந்த விளையாட்டை நினைக்கிறாள். மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும், அழகான முத்துமாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாறுவிலை புள்ளி தாய்க்கு பெரிய இன்பம். அது ஒரு பெண்ணுக்கு தெரிகிற இன்பம், ஆணுக்கு தெரியாத இன்பம். பெண் பெற்ற பேரு என்ன என்றால் குழந்தையை எடுத்து அணைத்து உச்சிமாந்து கொஞ்சுகிற அது அற்புதமான அனுபவம். எற்பு தொலை வரும் எத்தினை எத்தினை என்று மாணிக்கவாசகர் சொல்றார். ஆண்டவனுடைய அருளிப்பாடும் இந்த உடம்பிலே வரும், ஆண்டவனுடைய அருளால் வருகிற உறவு சுத்தம் குழந்தைகள் பிள்ளைகளாலே வருகிற தொடர்ச்சி இருக்கிறதே, இந்த உறுதலாகிய இன்பம் இருக்கிறதே, அது மேனை அனுபவித்தாளாம். மணிவடம் தோய் மார்பும் தடம் தோளும் பாதம் அலர்ச்சே புற, தன்னுடைய சின்ன திருவடிகளை மிதித்து சிவந்து போகும்படியாக விளையாட்டு அயரும். அந்த அம்மாவுடனே விளையாடினேன், அது என்ன பரிசு என்ன பாக்கியம் நினைக்கிறேன். இந்த நினைப்போடு பாடினாள், அந்த கதையை கற்றுக்கிறாள். இறைவனை அப்படி நினைக்கிற, இறைவி அப்படி நினைக்கிறார். அம்மா உடனே குழந்தை வடிவத்தில் விடுகிறார். இது குழந்தைய பத்தி நினைத்தா 3 பாட்டிலையும் குழந்தைய நினைக்கிறா, குழந்தைய வடிவத்தை நினைக்கிறா. தெய்வமும் குழந்தையும் கொண்டாடுகிற இடம், தெய்வத்தை பாடுகிற போது குழந்தையாக நினைத்து பாடுகிறாள். பிள்ளைத்தம், மீனாட்சி பிள்ளைத்தம். அந்த அம்மை அந்த குழந்தையாக 3 வயது குழந்தையாக திரே வந்து வட்ட சூரியத்தோடு நல்ல திருவாபரணங்களோடு அழகிய ஆடை அணிகலங்களோடு வந்து இளையனுக்கு ஆட்சி கொடுக்கிறான். இந்த வித்தாவதி அந்த அருமையான பெத்த பேரை கேட்டு நான் பெத்த பேர் என்று வணங்கி மழுகிறாள். அப்போ உனக்கு என்ன வேணும் கேட்கும், தெய்வம் வந்தா என்னன்னா என்ன வேணும்னு கேட்கும். நாம எல்லாம் தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுக்கு என்ன வேணும், நாம தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுடைய கருத்தை அறிந்து என்ன வேணும் என்று கருத்து அறிந்து முடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குமானா நான் தெய்வம் ஆகலாம். கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை எண்ணிய எண்ணியாங்கு கொடுக்கிற ஆற்றல் நமக்கு இருக்குமானால் நாம் தெய்வம். நாம எண்ணியதையே முடிக்க முடியாதவர்கள் நம்ம எப்படி தெய்வமாக ஆவது? கடவுள் தன்மை என்ன என்றால், எதிரே வருகிறவர் உள்ள கருத்தறிந்து அவருடைய உவகை அடையும்படியாக தான் ஈதல் இசைபட வாழ்ந்தது அதுவல்லது ஊர்ந்து நிலையினர். ஈவவர் தங்களுக்கெல்லாம் அருள் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரங்கள் வைத்தார். ஈவருக்கு அருளும் வைத்தார், ஈவருக்கு பொருளும் கொடுத்து ஈய செய்தார், ஈய செய்தவர்களுக்கு அருள் கொடுக்கிறார், கொடுத்த பொருளை மறைக்கிறவர்களுக்கு கடுநரகங்கள் வைத்தார் என்று பேசுவார். ஆகவே அம்மா இங்க 3 வயதுல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். எனக்கு என்ன வேணும், உன்னை பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு அருமையான காட்சியை கண்டுவிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன வேணும்? பழைய சங்ககாலத்து பாடல் போல எனக்கு பொன்னு பொருள் எல்லாம் தேவையில்லையா, அன்பு இருந்தா பொருள், அன்பு ஒன்றே அமையும், அமையும் அமையும் என்பார் திருநாவுக்கரசு. அதிகை கேள்வி விரட்டான துறை அன்பே அமையும். அதிகை கேள்வி இந்த சொற்றடர்கள் எல்லாம் எப்படி வாங்கி வச்சிட சாமி போருமே அப்படின்னு சொன்னபோது, இல்ல இல்ல கடுமையான நோன்பு நோட்டு இருக்கிறாய், உனக்கு ஏதேனும் கொடுத்தாக ஒன்று கேள்னர். அம்மா இப்படி குழந்தையா வந்திருக்கியே, இந்த குழந்தை வடிவத்துல எனக்கு நீ மகவாக வரணும். பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தாயாகிற விருப்பத்தை தான் தலைமையானதாக சொல்கிறாள். தாயே ஆகி வளர்த்தனை பொறுத்து தாயில் சிறந்த தயாவான தத்துவனை கடவுளை கூட தாயுமானவனாக ஆக்கி காட்டுவதுதான் நம்முடைய தந்தை என்று சொல்ல காட்டலாம். அம்மையே அப்பா மாதாபிதா அப்படின்னு சொல்றோம், அம்மையே அப்பா அது பிதாமணி, அது இறைவனை கூட தாய் வடிவிலே காட்டுகிறது. இங்க பெண்களும் தாய்மை உணர்வினாலே அவள் கேட்கிற கேள்வி முதல் வேண்டுதல், நீ எனக்கு மகவாக வர வேண்டும். ஆமா இந்த பிறப்புல முடியாது, அடுத்த பிறப்புல சோழனுடைய மகனாக பிறப்பாய், பாண்டியனை மணந்து கொள்வாய், நான் உனக்கு மகளாக வந்து தோன்றுவேன். இது அகத்திய கண்ணுடன் அப்படியா ஒரு பெண் பெற்ற பேச்சினாலே பாண்டிய மரபு 3 தெய்வங்களை அந்த மரபிலே உள்ள அரசர்களாக பெற்றது என்று சொன்னால், பாண்டி நாடு சிவன் உய்ய கொள்ளுகிற ஆறு, அதனால்தான் தென்னாடுடைய சிவனே. அந்த மாணிக்கவாசகர் தென்னாடுடைய சிவனே என்று சொல்வதற்கு என்னன்னா, அவர் தென்னாட்டவர் என்பது வந்து கடவுளை தம்முடைய நாட்டு எல்லைக்குள்ளே அகப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு பெண் பெற்ற பேரு வரம். அதன் காரணமாக அம்மை வந்தால், அம்மை வந்ததுனாலே அண்ணல் வந்தார், அண்ணல் வந்ததுனாலே அவருடைய பெரும்பேராக இருக்கக்கூடிய பெருமான் முருகனும் வந்தான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அகத்திய சொல்ல கேட்டு அவர்கள் மகிழ்ந்திருக்கிற போது, இந்த கவலையை விடுத்த மலையத்துவன் அந்த பிள்ளையை ஆண் பிள்ளைகளுக்குரிய நிலைகளிலே வளர்க்கிறான். ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்று தந்தையும் தாயும் கூடி எண்ணி செய்கிற ஒரு நிலை ஆதலினாலே, தாய் உடம்பை வளர்ப்பாள், தந்தை நல்ல பயிற்சிகளை கொடுப்பார். எந்த வாழ்க்கை முறைக்கு அந்த பிள்ளையை ஆளாக்க வேண்டுமோ அதற்குரிய முறையிலே ஆளாக்குகிற தன்மையிலே மலைத்துவன் நல்ல தக்க பயிற்சிகளை தருகிறான். அந்த பெருமாட்டிக்கு தடாதை என்று பெயர் சூட்டுக என்று இறை அருளினாலே எழுந்தது வான்ஒலி. தடாதகை என்ற சொல்றதுக்கு பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பேராசிரியர்லாம் இருக்கிறாங்க. இந்த தகை தகை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அந்த தகை என்ற சொல்லு தகுதி தகு தடாதகை, தடை இல்லாத தகுதி பாடுகள். சிலருக்கு தகுதியா இருக்கிறதுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும், பல தடைகள்னால என்னால தகுதியா இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நான் என்ன தார் பண்றது, உண்மை பேச முடியலையே, பல தடைகள் இருக்கு, அன்பை செலுத்த முடியலையே, அன்பு செலுத்தினா எளிமையா கருதி விடுகிறார்களே, பிற உயிர்களுக்கு இறங்க முடியவில்லையே. ஏன்னா ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் நிலையில ஒரு வரவேற்று கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறையாக இந்த உலகில் இருப்பதனாலே. ஒரு துறவி போன கூட கருத்து எல்லாம் இருக்க முடியாது, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு உபதேசம் பண்ணார். பாம்புக்கு உபதேசம், பாம்புன்னு கேட்டது பாருங்க, பாம்புன்னு கேட்டது இவர் நல்ல உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி யாரையும் சீராமலும் கடிக்காமல் இருந்தது பார்த்தார்கள். இது பாம்புக்குரிய குணம் அல்லவே என்று கம்பையும் கல்லையும் எடுத்து அடித்தார்கள். நொந்து போய் வந்து போய் உள்ளே கிடந்தது பொட்டுக்குள்ளே. திருப்பி வருகிற போது எங்கெங்க ஒரு பாம்பு இருந்தது என்று கேட்டார் அருளாளர்களுக்கு. உபதேசம் பெற்றவர்கள் கருணை உண்டே போகுமே, ஆனாலும் எங்கன்னு கேட்டார். நொந்து போய் சொன்னி சாமி நீங்க சொன்னதை கேட்டேன். என்ன கேட்டேன்? யாரையும் நீங்க கடிக்க கூடாதுன்னு சொன்னேன். கடிக்க கூடாதுன்னு சொன்னேன், சீரக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லலையே. நான் வந்து உன்னுடைய பாம்பினுடைய குணமாக சீத்தம் நீ காட்டுவாயானா எல்லாம் ஓடி போவாங்களே, நீ கடிக்க வேண்டாமே. நீ அது கூட காட்டவில்லையே, அது உண்டவரா? என்னுடைய உபதேசத்து தவறானார். ஆகவே உபதேசம் என்பது கொடுக்கிறவனுடைய தகுதிப்பாடு மட்டுமல்ல, கேட்கிறவனுடைய தகுதிப்பாடும் இருக்கிறது. ஆனாலும் இங்கே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய தடாதகை என்ற சொல் இருக்கிறது. தடைகள் வாராத கொடையினர், சிலருக்கு தகுதி கொடை, சிலருக்கு தகுதி தவம், சிலருக்கு தகுதி இனிமையாக இருப்பது, இயல்பாக இருப்பது, பல்வேறு தகுதிகள் உலகத்தில் இருக்கு. எல்லா தகுதிகளும் மிகைய தகையதுன்னா ஆறுயிருக்கு அன்பு செய்தல். ஆறுயிர்களுக்கு அருமையான உயிர்களாம். இந்த உயிர்கள் என்று சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. புல்லு புழு பூச்சி எல்லாம் அருமையான உயிர்கள். ஒவ்வொரு காரியத்துக்காக பெருமான் அந்த உடம்பு தோறும் உயிர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்து அவன் மேல கொண்டு வர வைத்து சின்ன வகுப்புல இருந்து மேல் வகுப்பு வரைக்கும் மனித தேவர் மனிதர் பத்தர் தமக்கு எளியவனையினர். ஆனா அந்த கருந்துரிக்கு கூட பெருமான் உபதேசம் பண்ண வருகிறான், நாரைக்கு முட்டி கொடுக்க வருகிறான், பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க வருகிறான். சொன்னா அந்தந்த உயிர்கள் உடம்பு பெற்ற உயிர்களுக்கு தக பெருமானுடைய அருளிப்பாடு இருக்கிறது. ஆனாலே அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு தெய்வ நினைப்பு. அது ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கும். ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அந்த அன்புதான் ஒரு தகுதி. அன்புற்று அமைந்த வழக்கு என்ப வள்ளுவர் பெருமான் சொன்னார், அன்பே சிவம். அதுதான் தகுதி. உலகத்துல மிகப்பெரிய தகுதி என்ன என்றால் அன்புடையவராயிருக்கு. அம்மை போல அன்புடையவர் இந்த உலகத்துல யாரு? அந்த அன்பு அருளாக மாறி வருகிறது. அவருடைய அன்பு அருள். அந்த அன்பு என்னைக்கும் தடைபடாத உயிர்கள் மாட்டுக் கொண்ட பெரும் கருணை தாயவர். ஆனால்தான் அவள் சொல்லுகிற போது முன்னே அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். அவ தானா நினைந்து கொடுக்கிறவள், வால் நினைந்து ஊட்டும் தாயினும் தாழப்படி எந்த விதமான பயனையும் கருதி இந்த உயிர்களுக்கு அந்த கருணையை அவள் செய்வதில்லை. எப்படி நினைந்து ஊட்டுகிற தாயும் அது போல இறைவனுடைய சக்தியாக இருக்கிற அவள். அதனாலே தடாதல் என்று பேதித்து வளர்க்கிறான். அந்த பெற்ற மகிழ்ச்சியினாலே என்ன செய்யணும்? ஒரு உடனே உத்தரவு போடணும். ஒரு மகிழ்ச்சி நடந்து விட்டுனா என்ன, சிறை விடுங்கள். சிறையில் இருக்கவங்க எல்லாம் வெளியில் தள்ளிட்டான். இனி சிறையே நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிறையை இழுத்திடுங்கட்டான். இதை நினைக்கிற போது ஒரு பாட்டு மதுரை மாநகரத்துடைய சிறப்பை சொல்கிறப்ப அந்த பாட்டை விட்டுட்டேன். கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினால் பகையிருள் ஒதுக்கி முறை நிறுத்தியவாறு நாம் சொல்வோம் ஆரம்பிக்கிறார் கலைஞர். அவர் அரசாட்சி செய்தார் இந்த பாண்டிய நாட்டில். சோமசுந்தர பாண்டியராக வந்து அவர் எப்படி ஆட்சி செய்தார்னா, கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள். அவர் அழகான கடவுள், சுந்தர கடவுள். கரையை நிறுத்தி அழகு பெற்றவன் அவன். நீலகண்டன், அணிநீலகண்டம் உடையார் போலும். அந்த கரை நிறுத்திய கந்தரம் கழுத்தை உடைய சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினாலே உடைவாளை. எல்லா ஊர்லயும் சாமிக்கு உடைவாள் வைத்து அலங்காரம் பண்றது கிடையாது. ஞானம் பார்த்துங்க, பல ஊருக்கு போனீங்கன்னா பல சாமிக்கு ராஜா வேஷம் இருக்காது. அவருக்கு கையிலேயே மான் மழுவெல்லாம் வச்சிருக்கிறதுனால அங்கெல்லாம் உடைவாள் கிடையாது. ஆனால் தியாகராஜாவுக்கு மட்டும் உண்டு. அந்த வாழ்க்கு ஒரு சிறப்பான பேர் உண்டு. இங்கேயும் பெருமானுக்கு பாண்டியனாக வந்ததுனால இடையிலே ஒரு வாழ் சொல்லியிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா காலங்களில் எழுந்தருளுகிற திருநேனியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு உரையோடு கூடிய வாழ் பெருமானுடைய இடையிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த வாழிலே ஒன்று எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பரதேசி காவலன் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய பெருமக்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் செய்து காத்துகிற போது ரொம்ப குறிப்போடு நம்ம மதுரை பகுதியிலே திருப்பணிகள் செய்திருக்கிறார். அங்க அந்த உரை நிறுத்திய வாழினால் எப்பவும் ஆயுதத்தை வெளியில காமிச்சாத்தான் பயப்படுவாங்க. ஆயுதத்தை பயன்படுத்தினாத்தான், ஆயுதத்தை பயன்படுத்தாமல் யாராவது ஆட்சி செய்தால் அவருடைய ஆட்சியை யாரும் ஆட்சி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டாங்க.
ஆட்சி என்றாலே அச்சம் தரக்கூடியது. அணுகுண்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பயப்பட போட்டுதானே என்ன பண்றது. இப்படி ஆயுதங்கள், பல்வேறு ஆயுதங்கள், 10 கரங்களிலேயும் ஆயுதங்களை பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். 16-18 கையுடைய துர்க்கை பல ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா பிரகடனப்படுது, உடனே காப்பாற்றுவதற்கு என்னிடத்துல இத்தனை வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு காப்பாற்று. ஏன்னா நம்மளை காப்பாற்ற போகிற கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கா, கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையோ, அவருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு சக்தி இருக்கான்னு. இந்த இடுப்புல ரிவால்வர் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் போலீஸ் அதிகாரிகள். மேலதிகாரி வந்தாங்கன்னா முதல் ரிவால்வரை எடுத்து உள்ள தோட்டா இருக்கான்னு பாப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுனா ஒருத்தர் தோட்டாய் எல்லாம் வச்சிருந்தாரு, வெறும் துப்பாக்கி வச்சு என்ன பிரயோஜனம் கேட்டார். உடனே அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. என்ன என்ன காரணம்னா, ஆயுதங்களை பிரயோக நிலையில் வச்சு, சக்கரத்தை கூட பிரயோக சக்கரம் என்று வைப்பார் மாதிரி. இப்படி வச்சிருந்தா நேரம் வீசுற மாதிரி வச்சு பிரயோக சக்கரம், சாதாரணம் இப்படி வச்சிருந்தா அது சாதாரண சக்கரம். ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும். ஆனாலே அந்த ஆயத்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை பெருமான் வைத்திருந்தாலும் கூட அதை உரையிலிருந்து ஒருபோதும் சுந்தரபாண்டியராக வந்த பிறகு பயன்படுத்த எடுத்ததே இல்லையா. உரை நிறுத்திய வாளினால் என்ன செய்தார், திரு நாமத்தை காட்டாலே பகை இருளை ஒதுக்கினார். இறைவனை எழுந்துள்ள இருக்கிறார். அவருடைய ஆற்றல் பெருமானுடைய பெரும்பெயரை காட்டவுடனே எல்லாரும் அடிபணிந்தார்களே தவிர, வாளெடுத்து போரிட்டு தன்னுடைய ஆற்றலை காட்டி யாரையும் அடிமையாக வைக்கவில்லை பெருமான். அருளினாலே அவன் அடிமையாக்கினானே தவிர, அதிகாரத்தினாலே அச்சம் ஊட்டி ஆயுதத்தினாலே அந்த பரம்பொருள் தன்னை உடையவன் என்று நிலைநாட்டிக் கொள்ளவில்லை. தன்னை உடையவன், எல்லாருக்கும் மேலானவன் என்று நிலைநாட்டிக் கொள்வதற்கு எப்பொழுதும் அவன் ஆயுதத்தை எடுத்ததில்லை. சூலப்படை உடையாதானே போலும் என்றெல்லாம் பேசுவார். ஆனாலும் கூட ஒரு காலத்திலேயும் அவர் ஆயுதங்களை பிரயோகம் பண்ணதா இல்லை. அப்போ பெருமான் இங்கே வந்து உரை நிறுத்திய வாழினால் பகையுருள் ஒதுக்கிய நிலையை நினைத்து, இந்த பாண்டி மண்டலத்திலே மிகச்சிறந்தனாகிய வாழ்வியல் நலங்கள் இருந்தது, ஆனாலே அம்மை பிறந்தவுடனே தோன்றியவுடனே சிறை விடுங்கள், சிறைகள் எல்லாம் தேவையில்லை, குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள், சிறைகளை இடித்து விடுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 7 ஆண்டுகள் பிற மன்னர்கள் தருகிற சிறைகளை வசூல் பண்ணாதீர்கள், யாரும் வரி வசூல் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல சொன்னா சுங்கத்தொடையை எடுத்து விடுங்கன்றார். கட்டத்திலதான் நிறைய வருவாய் வரும், அந்த சுங்கத்துறை வரி வேண்டவே வேண்டாங்க. அறநிலையங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆவணம் செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டான். ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிற போது என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியையும் கூட திருவிளையாடப்பானாது. இதெல்லாம் முடிவா சொல்ல வேணாம். ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வீட்டில் நிகழுமானால் என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யலாம், நம்மால் இயன்றது. அவன் அரசுடையவன், அவன் செஞ்சான். நாம் என்ன செய்யலாம், ரெண்டு பேருக்கு டாக்டர் வாங்கி கொடுக்கலாம். நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நிலையை, அனுபவ நிலையை பிறருக்கு வெளிக்காட்டுவதற்காக கொடுக்க வேண்டும், இடர்பாடுகளை நீக்க வேண்டும் இயன்றவரை என்று பெருமான் அங்கே மலைத்தோஜன் மூலமாக நமக்கு வரைஞ்சொன்று காட்டுகிறார். இங்கு இந்த அம்மா வளருகிறாள். வளருகிற போது ஒரு பெண் வளருகிற போது என்னன்னா பந்து விளையாடுகிறது, பந்தாறு விளை, பந்தாறு விரல் என்று திருப்பாவையில் சொல்றாரு. தெய்வத்துல பந்தனை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, வேள்விக்குடி திருமணஞ்சேரி பந்து, அம்மாவும் பந்து விளையாட்டாங்க. அந்த பந்து போய் அணைந்த நல்லூர் பந்தனை நல்லூர், பெரிய நாட்டிய நேரில் தோன்றிய ஒரு ஊர். அம்மா பந்து விளையாடினதுனால அந்த ஆடல் பாடல் அங்க விழுந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். அந்த பந்தனை நல்லூர் போல ஆண்டாளும் பந்தனை வெளியும் நீயும் அடியாருடைய பழங்குடியில் வரும் எழுந்துருகிற திருப்பள்ளியிலே பேசுவார். பந்தார் வேலி என்ற ஆண்டாள் பேசுவார். கையில ஒரு பந்தை பிடிச்சிட்டாராம், ஒரு பக்கம் இறைவனை பிடிச்சிட்டாராம். வைஷ்ணவத்துல உரை நலம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தெய்வத்துக்கு கிடைக்கல. அது இன்னும் பல பிறவைகள் எடுத்தாலும் கூட நாம அந்த உரை நலன் பந்தார் வேலி. நீ அவன் கடை பகவான ஒரு கையில பிடிச்சிருந்த, விளையாடுகிற பந்த ஒரு கையில பிடிச்சிருந்த, இணைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு தான் இல்லை. ஜீவர்களையும் இறைவனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் நீ, இறை நிலை உடையவள். ஆகவே இப்படி சௌரியமாக சாதாரணமான முறையில பந்து நிலை வந்து உயிருடைய நிலை. அவன் பரமனையே கையில பற்றி கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஆற்றல் உனக்கு இருக்கமான ஆண்டாள் சொல்வதாக வியாகியானந்தர் எழுதுவார். இதெல்லாம் ஏன் நினைப்புக்குவதுன்னு தெரியல, இதெல்லாம் வரக்கூடாது. ஆனாலும் கூட இங்க அம்மை பந்து அம்மனை இதெல்லாம் விளையாடுறான். விளையாடுறான்னா தோழிகள் பார்ப்பதற்காக, தோழிகள் பார்ப்பதற்காக சில காரியங்கள் சொல்லணும். சௌலபியம் அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா, இந்த உடன் இருக்கிறவர்களுக்கு தங்களுடைய பாராட்டு சொல்றது, இப்படி வாசித்தேன், இப்படி எழுதுவேன், இப்படி ஓடுவேன், ஆடுவேன். அம்மையே அதை செய்யலாம். அப்போ ஊஞ்சல் என்ற ஒன்று இருக்கிறது, ரொம்ப அருமையான இது. மீனாட்சி பிள்ளை தமிழ்ல இந்த ஊசல் பருவம் பாருங்க, வர்ணனை அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா ஒன்று, இங்க ஊசல் விளையாடுகிறான். இந்த ஊசல் எப்படி விளையாடுறாங்க, இந்த உயிர்கள் எல்லாம் மேலே கீழன்னு மாத்தி மாத்தி, அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஊஞ்சல் உட்கார்ந்த உடனே ஆதாரம் இல்லாத இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். உலகத்துல நமக்கு ஒரு ஆதாரம், நிராதாரமாக இருக்கிறோம், நிராதாரம் ஆயோகின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு இறைவனுடைய அருள்தான் ஆதாரமாக இருக்கிறது. தரை தாங்குவது போலே, தாய் தாங்குவது போலே, இறை அருள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது நாம் செய்த வினக்கீடாக ரெண்டு கயிறுகள் பூட்டி அந்த ஊஞ்சல்ல மேலும் கீழும் கொண்டுட்டு இருக்கோம். புண்ணிய பாவங்களுக்கு அசைந்து கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம், அலமந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மை இந்த வினப்பிறவிக்கீடாக பல்பிறவிகளிலே செலுத்தி மேலும் கீழுமாக புண்ணிய பாவங்களுக்கு அனுபவிக்கிற அனுபவத்தை கொடுத்தாலும், அந்த வினைகள் அருந்தால் அருந்து விழுகிற போது தாங்குகிற தடையாகவும் அவள் தான் இருக்கிறாள். ஆடுகிற போதும் ஆதார சக்தியாக இருக்கிறவர்கள் தான், அது அருந்து கீழே விழுகிற போது தாங்குகிற சக்தியாக இருக்கிறவர்களும் அதுதான். எல்லாம் சக்திமயம் என்று நினைக்கிற நினைப்பை ஊற்றுமா போல, தோழிகளுக்கு காட்டுமா போல இவள் ஊசலும் விளையாடி காட்டினார். இந்த பாட்டெல்லாம் சொல்ற நேரம் இப்படி விளையாடினா இது பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல். தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது, தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது. தந்தைக்கு பிடித்தமான நிலையிலே தாதைக்கு அகத்து உவகை வாழ், இப்படி தன்னோடு பயில்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தருமா போல, தாய்க்கு மகிழ்ச்சி தருமா போல தம்முடைய ஆள்களை ஆடி காட்டினால், பந்து கரங்கு அம்மனை இதெல்லாம் விளையாடி காட்டினா தந்தைக்கு மகிழ்ச்சி தருவது போல அகத்து. தந்தை தன்னுடைய மகிழ்ச்சி எப்பவும் வெளிப்படுத்தி காட்ட மாட்டான். தந்தை எவ்வளவு மார்க் வாங்கினாலும் இதெல்லாம் ஒரு மார்க்கா அனுசரிப்போம், எவ்வளவு படிப்படித்தாலும் இதெல்லாம் பத்தாதப்பா, உங்க அப்பா என்ன கட்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளே மகிழ்கிற சுபாவம் பெற்றோர். தாய் வந்து வெளிப்படையா சில நேரங்கள் செல்வார், தந்தையை வெளிப்படுத்த மாட்டார் தன்னுடைய மகிழ்ச்சியை. மக்களுடைய பெருமையை தந்தை ஒருபோதும் வெளிக்காட்ட மாட்டான், காட்டினால் அவனை போல ஆழ் மட்டமான ஆள் இல்ல. இங்க இந்த மலையத்தோட வாண்டியனுடைய அகத்திலே உபகை ஈவாழ்னான், கொடு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி வர வேண்டும் என்றார். எல்லாம் ஈதல் உடைய பெருமாட்டிகள் வழங்குகிற வழக்கமுடையவள். அந்த மகிழ்ச்சியை வழங்குகிறாள் எப்படி, 64 எண்ணின் கலைகளும் கற்று தருகிறாள். இவளுக்கு போய் இவ யார், இவ காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து கலைமா செல்வர் தேடிவிட்ட கடவுள் மணி. இவ போய் 8 8 64 கலைகளையும் கற்றுக்கொள்வது போல அந்த பயிற்சியை முடித்து நிறைக்கிற நிறைவை கொண்டு மலையன் மகிழ்வது போல ஒரு நாடகம் நடிக்கிறார். அந்த 64 கலைகளையும் கற்பது போல இருக்கிறாள். அந்த நிலையிலே அம்மாவுக்கு முடி சூட்ட வேண்டிய நிலை வந்தது. அவன் இருக்கிற போதே பட்டம் சூட்டுகிறான் பாருங்க, ஏன்னா அசதி. அம்மாவை உயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி நல்ல தூய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த சென்னியிலே ஆட்டி மாணிக்க மகுடம் அணிவித்து தன்னுடைய அரசையும் அழித்து தன்னுடைய மகள் பட்டத்திலே இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். உயர்ந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகள் வீட்டிருக்கிறதை கண்டு மகிழ்கிற ஒரு நிலை தந்தைக்கும் தாய்க்கும். அந்த காட்சியை கண்டான், யானை மேலே ஏற்றி வீதி வலம் செய்தான். இதெல்லாம் மிக அருமையான பல பாடல்கள் வருகிறது. அங்க அரசு புரிகிறாராம் அவர். அதிகாலையில சூரியன் வருவதற்கு 5 நாழிகைக்கு முன்னாடியே எழுந்துடுறான், செட்டில் போடுற பிறகு, கால திட்டங்கள் போடுற பிறகு, ஒரு நாளினுடைய ஒவ்வொரு மணி நேரத்திலையும் எப்படி செலவழித்தாள் என்று மணி வந்து இப்பவே. அதனால அங்க ரொம்ப உயர்ந்த முறையில அதிகாலையில் எழுந்து நீராடி 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 மன்னர்கள் செய்யக்கூடிய வழக்கம் சிவபூஜையினர் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ண உடனே திருக்கோயில் வழிபாட்டுக்கு வரது வரலாம். அப்படி வந்து இறை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வருகிற போது அந்த குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து அங்க அரசிற்கையில் அமர்ந்து மிகச்சிறந்ததாகிய நீதி முறையிலே வழிபாடு ஆட்சி செய்கிறாள். அப்பொழுது அறிஞர்கள் பெரியவர்கள் இவர்களெல்லாம் அந்த அவையில ஞானிகள் உயர்ந்த அறவர்கள் எல்லாரும் சூழ இருக்கிற அந்த அத்தானி மண்டபத்தில் இருந்து நல்ல கலைகள் சேர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது அப்படியே ஆனந்தமா கேட்கிறார். சுவை சேர்க்கிறவளாக இருக்கிறார். அந்த உத்தினாலே அனுமான பல பிரமாணங்களை காட்டி தங்களுடைய கல்வி அறிவினாலே தங்களுடைய வாரத்திறமைகளை காட்டுகிற ஆய்வு தொய்வுடைய பெருமக்களுடைய நல்ல சொல்லாடலை கேட்டுக்கொண்டு அழுந்திருக்கிறார். மதியத்திலே தபோதனர்கள் சைவ அடியார்கள் மாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாக நூற்களை புலவர். இந்தவங்களுக்கெல்லாம் அறுசுவை நடராஜன் பட்டம் கொடுக்கிற மாதிரி பாக நூற்களை புலவர், நல்ல சமையல்காரர்கள் புலவர்களாம். மத்தில் வளர் அட்டில் தொழில் செய்கின்ற புலவர் அரும்புலவர். அவர்கள் சமைத்து போடுகிற அன்னங்களை எல்லாரும் மகிழ்ந்து உண்ணும்படியாக அவர் ஏற்பாடு. அன்னதானம் அன்னம் பாலிப்பு நடக்கும். அது முடிந்த பிறகு ஆடல் பாடல ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்கிறார். இந்த ஆடல் பாடலை பற்றி வந்திக்கிற ஒரு பாட்டுல அந்த தெரிந்த புலவன் இயக்குகிற இயக்கம் போல அந்த மகளிர் ஆடுகிறார்கள், அந்த ஆடலுக்கு ஏற்ற பாடலை பாடுகிறார்கள். அதை துவைத்து இப்படி அரசாட்சி நினைக்கிற போது இந்த அரசாட்சியினுடைய ஒரு பெருமையை எல்லாம் பார்த்த மலையத்துவிடம் பெரும்பூரி படைந்து மகப்பட்ட அந்த மகோன்னதமான நிலையிலே அந்த புனிதமாகிய மறைவையும் பெறுகிறான். உடல் விட்டு அவன் அமரர் உலகம் போகிறான்.